1. பூமியின் கடைசி நெருக்கடி. எதிர்காலத்தை குறித்த உலகளாவிய அச்சம். உயிரோடு இருக்கின்ற அனைவருக்கும் திணறடிக்கக்கூடிய அளவிற்கு கவனத்தை தூண்டுகின்ற ஒரு காலமாக நிகழ்காலம் இருக்கின்றது. ஆட்சியாளர்களும் அரசியல் மேதைகளும் நம்பிக்கையும் அதிகாரமுமிக்க பதவிகளை வகிக்கும் மனிதர்களும் அனைத்து தரப்பினரான ஆண் மற்றும் பெண் சிந்தனையாளர்களும் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களின் மீது தங்களது கவனத்தை பதித்திருக்கின்றனர். நாடுகளுக்கிடையே நிலவி வருகின்ற உறவு நிலைகளை அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர். பூமிக்குரிய எல்லா மூலப்பொருள்களை ஆட்கொண்டு வருகின்ற கடுமையான நிலையை அவர்கள் உற்று நோக்குகின்றனர். ஒரு பிரம்மிக்கத்தக்க நெருக்கடி நிலையின் விளிம்பில் உலகம் இருக்கின்றது என்றும் ஏதோ ஒரு மாபெரும் முடிவான காரியம் நிகழ இருக்கின்றது என்றும் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கின்றனர். நிலத்திலும் கடலிலும் ஏற்படுகின்ற பேரழிவுகள், சமுதாயத்தின் ஒழுக்கநிலை குலைந்த தன்மை, யுத்தம் குறித்த எச்சரிப்புகள் போன்றவை நிகழவிருக்கின்ற முக்கியமான ஏதோ ஒரு காரியத்திற்கு அடையாளங்களாக இருக்கின்றன. நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களின் மாபெரும் முக்கியத்துவத்தை அவைகள் முன்னறிவிக்கின்றன. தீமையின் ஏதுகரங்கள் தங்கள் வல்லமைகளை ஒன்றிணைத்து பலப்பட்டு வருகின்றன. கடைசி மாபெரும் நெருக்கடிக்கு அவைகள் பலனடைந்து வருகின்றன. நமது உலகில் மாபெரும் மாற்றங்கள் சீக்கிரத்தில் நிகழவிருக்கின்றன. மேலும் இறுதியான நிகழ்வுகள் மிகவும் விரைவான ஒன்றாக இருக்கும். விரைவில் வரவிருக்கின்ற இக்கட்டான காலங்கள்,
முடிவு வரையிலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கப் போகிற இக்கட்டு காலம் வெகு சமீபத்தில் இருக்கின்றது.
இழப்பதற்கு நமக்கு நேரமில்லை. யுத்த ஆவியினால் உலகம் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றது. தானியேல் 11 அதிகாரத்தின் தீர்க்க தரிசனங்கள் ஏறக்குறைய அவற்றின் கடைசி நிறைவேறுதலை அடைந்துவிட்டன. இக்கட்டு காலம் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலமட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் தானியேல் 12:1 நமக்கு முன்னிருக்கின்றது. நாமோ நித்திரை செய்து கொண்டிருக்கின்ற கன்னிகைகளைப் போல இருக்கிறோம். நித்திரையினின்று விழித்து கர்த்தராகிய இயேசு தமது நித்திய புயங்களின் கீழ் நம்மை வைத்துக் கொள்ளும்படியாகவும் நமக்கு முன்பாக இருக்கின்ற உபத்திரவ காலத்தின் ஊடாக நம்மை சுமந்து செல்லும்படியாகவும் அவரிடம் நாம் கேட்க வேண்டும். உலகம் அதிகமதிகமாக அக்கிரமம் நிறைந்ததாக மாறிக்கொண்டிருக்கின்றது. விரைவில் மாபெரும் இக்கட்டு, இயேசு வரும் வரையில் நிறுத்தப்படாத இக்கட்டு நாடுகளுக்கிடையே எழும்பும். இக்கட்டு காலத்தின் விளிம்பினிலே நாம் இருக்கின்றோம். கனவிலும் நினைத்து பார்த்திராத குழப்பங்கள் நமக்கு முன்பாக இருக்கின்றன. யுகங்களின் நெருக்கடியான வாசற்படியின் மீதாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளாகிய நெருப்பு, வெள்ளம், பூமி அதிர்ச்சி, யுத்தம் மற்றும் இரத்தஞ்சிந்துதல் ஆகியவை ஒன்றன்பின் ஒன்றாக அடுத்தடுத்து மிக வேகமாக பின்தொடர இருக்கின்றன.
கொந்தளிப்பான காலங்கள் நமக்கு முன்பாக காத்திருக்கின்றன. ஆயினும் நாம் அவிசுவாசமான அல்லது அதைரியமான ஒரு வார்த்தையாகிலும் பேசாதிருப்போமாக. வரப்போகின்ற நியாயத்தீர்ப்புகளை குறித்து தேவன் எப்பொழுதுமே எச்சரித்திருக்கின்றார். வரப்போகின்ற நியாயத்தீர்ப்புகளை குறித்த எச்சரிக்கையை தேவன் எப்பொழுதுமே மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். தங்களது காலத்திற்கான தேவனுடைய தூதில் விசுவாசமுள்ளவர்களாயும் அவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களது விசுவாசத்தை செயலாற்றியும் இருந்தவர்கள் கீழ்ப்படியாதவர்களின் மீதும் விசுவாசியாதவர்களின் மீதும் விழுந்த நியாயத்தீர்ப்புகளிலிருந்து தப்பியிருக்கின்றனர்.
நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாகக் கண்டேன் என்னும் வார்த்தை நோவாவிற்கு வந்தது. நோவா அதற்கு கீழ்ப்படிந்தான், அதனால் இரட்சிக்கப்பட்டான். எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகின்றார் என்னும் செய்தி லோத்துவுக்கு வந்தது. ஆதியாகமம் 7:1-19. பரலோக தூதர்களின் பாதுகாவலின் கீழ் லோத்து தன்னை வைத்துக் கொண்டதினால் காப்பாற்றப்பட்டான். அவ்வாறே கிறிஸ்துவின் சீடர்களுக்கும் எருசலேமின் அழிவை பற்றிய எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. வந்து கொண்டிருந்த அழிவிற்கான அடையாளத்தை கவனித்து எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த நகரத்தை விட்டுட்டு ஓடிப்போய் அழிவிலிருந்து தப்பினார்கள். அவ்வாறே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையைப் பற்றியும் உலகத்தின் மீது விழப்போகின்ற அழிவை பற்றியும் நாம் இப்பொழுது எச்சரிக்கப்பட்டிருக்கின்றோம். எச்சரிப்பிற்கு செவி கொடுப்பவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள். நமது காலத்தில் எதிர்பார்க்க வேண்டியவை என்ன என்று தேவன் நமக்குச் சொல்லியிருக்கின்றார்.
சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக தாம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படவிருந்ததையும் இரட்சகராகிய அவர் தமது சீடர்களுக்கு விளக்கினபோது அவர்களது மனங்களிலும் இருதயங்களிலும் அவரது வார்த்தையை பதியச் செய்ய தேவதூதர்கள் அவ்விடத்தில் பிரசன்னமாயிருந்தனர். ஆனால் சீடர்களோ ரோம ஆட்சியின் நுகத்திலிருந்து தற்காலிக விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களது நம்பிக்கைகள் அனைத்திற்கும் மையமாக இருந்தவர் ஒரு அவமானமான மரணத்தை சந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் நினைவுகூர்ந்து பார்க்க வேண்டிய அவரது வார்த்தைகள் அவர்களது உள்ளங்களிலிருந்து அகற்றப்பட்டிருந்தன. சோதனையின் நேரம் வந்தபோது அவர்கள் ஆயத்தமில்லாதவர்களாக இருப்பதை அது வெளிப்படுத்தியது. இயேசுவின் மரணம் அவர்களை முன்னதாகவே எச்சரிக்காதது போல அவர்களது நம்பிக்கைகளை முழுவதுமாக அழித்திருந்தது. சீடர்களுக்கது. சீடர்களுக்கு கிறிஸ்துவின் வார்த்தைகளினால் எவ்வாறு எதிர்காலம் தெளிவாக்கப்பட்டிருந்ததோ அவ்வாறே அது தீர்க்க தரிசனங்களின் மூலம் நமக்கு முன்பாகவும் தெளிவாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. தவணையும் காலத்தின் முடிவுடன் சம்பந்தப்பட்ட சம்பவங்களும் இக்கட்டுக்காலத்திற்கென்று செய்ய வேண்டிய ஆயத்த வேலையும் தெளிவாகச் சொல்லப்பட்டுள்ளன. ஆயினும் திரளான மக்கள் அவை ஒருபோதும் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படாததைப் போன்று இந்த முக்கியமான சத்தியங்களை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றனர். கடைசி கால தீர்க்க தரிசனங்களின் மீது அவசியப்படுகிற நமது கவனம்.
பின்பு நான் மூன்றாம் தூதனைக் கண்டேன். வெளிப்படுத்தல் 14:9-11. அவனது வேலை பயங்கரமானது. அவனது பணி பக்திவினயமானது. களைகளினின்று கோதுமையைப் பிரித்தெடுத்து அதை முத்திரையிட்டோ அல்லது கட்டியோ பரலோகக் களஞ்சியத்துக்கென்று சோக்கின்றவன் இந்த தூதனே. இந்த காரியங்களே நமது முழு மனதையும் முழு கவனத்தையும் ஆக்கிரமித்திருக்க வேண்டுமென்று என்னுடனே வந்த தூதன் சொன்னான். நமது விசுவாசத்திற்கான காரணங்களை தெரியப்படுத்தவும் தேவருடைய பிரமாணத்துக்கு நாம் உண்மையாயிருப்பதற்கான பதிலை அளிக்கவும் நீதிபதிகளுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியிருக்கும். வாலிபர்கள், இந்த காரியங்களை குறித்து கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் சரித்திரம் முடிவடைவதற்கு முன்பாக நிகழப்போகின்ற காரியங்களை அவர்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் நமது நித்திய நலனோடு தொடர்புடையவை. ஆசிரியர்களும் மாணவர்களும் இவற்றின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தை சுட்டிக்காட்டுகின்ற மாபெரும் அடையாளங்களை நாம் கண்டிப்பாக ஆராய்ந்து படிக்க வேண்டும். தேவனால் வழிகாட்டப்பட்டு வழிநடத்தப்படும்படியாக அவரது கட்டுப்பாட்டின் கீழ் தங்களை வைத்துக் கொள்கிறவர்கள் கண்டிப்பாக நடக்கவிருக்கின்ற அவரால் நியமிக்கப்பட்டதான சம்பவங்களின் உறுதியான நிறைவேறுதலை அறிந்து கொள்வார்கள். மாபெரும் சீர்திருத்த இயக்கங்களில் தெய்வீக செயல்பாடுகளை குறித்து ஆராய்வதற்கும் மாபெரும் போராட்டத்தின் கடைசி யுத்தத்துக்காக தேசங்களை ஒருங்கிணைக்க நடைபெறுகின்ற சம்பவங்களின் வளர்ச்சியை குறித்து புரிந்து கொள்வதற்கும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை வரலாற்றிலே பார்த்து கண்டுகொள்ள வேண்டும். தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் புத்தகங்களை விசேஷமாக ஆராய்தல். தேவனுடைய வார்த்தையை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. முக்கியமாக தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் புத்தகங்கள் முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு கண்டிப்பாக கவனத்தை பெற்றிருக்க வேண்டும். தேவனிடமிருந்து தானியேல் பெற்ற வெளிச்சம் முக்கியமாக இந்த கடைசி நாட்களுக்காகவே கொடுக்கப்பட்டது. தானியேல் 12 நாம் வாசித்து ஆராய்ந்து பார்ப்போமாக. அது முடிவு காலத்திற்கு முன்பாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. 1. புதிய ஏற்பாடு. வேதவாக்கியங்களின் கடைசி புத்தகம் நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் நிறைந்ததாக இருக்கின்றது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டவற்றில் இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் விரைவில் நிறைவேற இருக்கின்றன. இந்த தீர்க்க தரிசன புத்தகம் தேவனுடைய ஜனங்களால் இப்பொழுது ஜாக்கிரதையாக ஆராயப்பட்டு தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது சத்தியத்தை மூடி மறைக்கவில்லை. மாறாக எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்பதை நமக்கு கூறி தெளிவாக முன்னெச்சரிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவற்றின் வரிசைப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்ற பக்தி வினயமான தூதுகள் தேவனுடைய ஜனங்களின் மனங்களிலே முதலிடத்தை பிடித்திருக்க வேண்டும். ஜனங்களுக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டிய தலைப்பு. இந்த கடைசி நாட்களுடன் சம்பந்தப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளாத அநேகர் இருக்கின்றனர். அவர்கள் இதை குறித்து கண்டிப்பாக அறிவுறுத்தப்பட வேண்டும். காவற்காரர்களும் விசுவாசிகளும் எக்காலத்தின் ஒரு நிச்சயமான துணியை கொடுக்க வேண்டியது அவர்களது கடமையாக இருக்கின்றது. காவற்காரர்கள் இப்பொழுது தங்களது குரலை உயர்த்தி இந்த காலத்திற்குரிய நிகழ்கால சத்தியம் என்னும் தூதை கொடுப்பார்களாக. தீர்க்க தரிசன வரலாற்றிலே நாம் எவ்விடத்தில் இருக்கின்றோம் என்பதை ஜனங்களுக்கு காட்டுவோமாக. இந்த உலகத்தின் வரலாற்றை முடிப்பதற்காக தேவன் நியமித்திருக்கின்ற நாள் ஒன்று இருக்கின்றது. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். தீர்க்க தரிசனமானது வேகமாக நிறைவேறி வருகின்றது. மிக பெரிதான, முக்கியமானதான இந்த ஆய்வுப் பொருள் பற்றி அதிகமாக, வெகு அதிகமாக சொல்லப்பட வேண்டும். ஆத்துமாக்களின் நித்தியத்திற்கான முடிவை நிலையாக நிர்ணயிக்கின்ற நாள் வெகு சமீபத்திலிருக்கின்றது.
ஜனங்களுக்கு முன்பாக இந்த ஆய்வுப் பொருளை வைப்பதற்கு மாபெரும் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாள் சடுதியாய் எதிர்பாராத விதமாக வருமென்ற பக்தி வினயமான உண்மை உலக மக்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, நமது சொந்த சபைகளுக்கு முன்பாகவாகும் வைக்கப்பட வேண்டியதிருக்கின்றது. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அச்சமூட்டுகின்ற எச்சரிப்பு ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்போது வியப்பில் ஆழ்த்தப்படும் ஆபத்திலிருந்து தான் பாதுகாப்பாயிருப்பதாக ஒருவனும் எண்ணாதிருக்க கடவன். இந்த மாபெரும் சம்பவம் மிகவும் அருகாமையில் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவங்களின் அறிவை குறித்தான உங்களது திட நம்பிக்கையை எந்தவொரு நபரது தீர்க்க தரிசன வியாக்கியானமும் பறித்துவிடாதிருக்கட்டும். எதிர்கால சம்பவங்களை சரியான கண்ணோட்டத்தில் நோக்குதல். எதிர்காலத்தில் நமது உலகில் நடைபெற இருக்கின்ற காட்சிகளை துல்லியமாக விவரிப்பதற்கு இப்பொழுது நம்மால் இயலவில்லை. ஆயினும் கர்த்தருடைய மகா பெரிய நாள் மிகவும் அருகாமையில் இருப்பதனால் நாம் கட்டாயம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் இதுவே என்பதை மாத்திரம் நாம் அறிந்திருக்கின்றோம். மிருகத்தின் முத்திரை என்று இதுவரையிலும் எது பறைசாற்றப்பட்டு வந்ததோ அதுதான் துல்லியமாக மிருகத்தின் முத்திரையாக இருக்கின்றது. இந்த காரியத்தை குறித்த அனைத்தும் முழுவதுமாக இன்னும் நம்மால் புரிந்து கொள்ளப்படாதிருக்கின்றது. புஸ்தகங்கள் திறக்கப்படும் வரையிலும் அனைத்தையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளவும் முடியாது.
அநேகர் தற்போதைய கடமைகள், தற்போதைய மகிழ்ச்சி மற்றும் ஆசீர்வாதங்களிலிருந்து கவனத்தை திருப்பி எதிர்கால நெருக்கடியை குறித்தே சிந்தித்து தங்களுக்கு தொல்லையை வருவித்துக் கொள்கின்றனர். இது இக்கட்டு காலத்தை முன்கூட்டியே உருவாக்கிக் கொள்வதற்கு ஒப்பாகும். இவ்வாறு முன்னதாகவே எதிர்பார்த்து வரவழைத்துக் கொள்ளப்படும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்காக நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள மாட்டோம். தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு இக்கட்டு காலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆயினும் ஜனங்களுக்கு முன்பாக அதையே தொடர்ச்சியாக வைத்து காலத்திற்கு முன்னதாகவே ஒரு இக்கட்டு காலத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் நாம் அவர்களுக்கு கடிவாளம் போடக்கூடாது. தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு அசைக்கப்படுதல் வர இருக்கின்றது. ஆயினும் சபைகளுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய நிகழ்கால சத்தியம் இது அல்ல. 117 வருடங்களுக்கு முன்பாக இது நிகழ்கால சத்தியமாக இல்லை.